إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون عباد الله أوصيكم ونفسي بتقوى الله اتقوا الله العظيم ألا فقد فاز المتقون கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பயந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை கூறியவனாக, அல்லாஹுவின் அச்சத்தின்படியே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுவின் பயத்தை எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அல்லாஹுவின் அச்சத்தின்படி வாழும்படி எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவின் அச்சத்தை ஞாபகப்படுத்தியவனாக இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சிறந்த ஒரு மார்க்கத்தை தந்திருக்கின்றான், சிறந்த ஒரு வழிகாட்டலை தந்திருக்கின்றான். அந்த மார்க்கத்தின்படிதான் ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும். அந்த மார்க்கத்தின்படிதான் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதிலிருந்து பிசகுவதற்கோ வழி தவறுவதற்கோ ஒரு முஸ்லிமுக்கு எந்த காலத்திலும் அனுமதி இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்ற இந்த மார்க்கம் இது ஒன்றுதான் நம்மை நேர்வழிப்படுத்தும். இந்த மார்க்கம்தான் நமக்கு இம்மை வாழ்க்கையை சீர்படுத்தி தரும். இந்த வாழ்க்கை தான் நம்முடைய மறுமை வாழ்க்கையை சீர்படுத்தி தரும். சொல்வதை கவனமாக கேளுங்கள். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம்தான் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை சீர்படுத்தும், நம்முடைய மறுமை வாழ்க்கையை சீர்படுத்தும். இந்த மார்க்கத்தை யார் மறுப்பார்களோ, இந்த மார்க்கத்தை யார் மாற்றுவார்களோ, இந்த மார்க்கத்திலிருந்து யார் விலகுவார்களோ, அவர்கள் கண்டிப்பாக வழிகட்டே தீர்வார்கள். அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிவிடும். அவர்கள் சோதனைக்கு ஆளாகுவார்கள். தனி மனிதன் வழி தவறினால் அவன் தன்னுடைய சுய வாழ்க்கையில் அதை அனுபவிப்பான். ஒரு குடும்பம் வழி தவறினால் அந்த குடும்பம் அல்லாஹ்வின் தண்டனையை, சோதனையை, சாபத்தை எதிர்நோக்கும். ஒரு சமுதாயமே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மீறினால் அந்த சமுதாயமே அல்லாஹ்வுடைய தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும். அந்த சமுதாயமே அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உரிய சமுதாயமாக மாறிவிடும். ஒரு நாடே அப்படி மாறிவிட்டால் அந்த நாட்டின் மீதே அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிவிடும், அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வேதத்தின்படி மக்களுக்கு ஆதாரங்களை தெளிவுபடுத்தாத வரை, வழிகாட்டாத வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமுதாயத்தின் மீது தன்னுடைய தண்டனையை, வேதனை இறக்க மாட்டான். வேதத்தின் மூலமாக, தூதர்களின் மூலமாக மக்களுக்குண்டான வழிகாட்டலை கொடுத்து அந்த வழிகாட்டலை மக்கள் மீறும் போது, அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தண்டனையை அந்த சமுதாயத்தின் மீது இறக்குகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய முஸ்லிம்களுடைய நிலையை பற்றி நாம் தொடர்ந்து பேசி வருகின்றோம். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த இந்த வாழ்க்கை நெறியை விட்டுவிட்டு, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காண்பித்த இந்த அழகிய இஸ்லாம் என்ற இந்த கோட்பாட்டை, இந்த வாழ்க்கையின் வழிகாட்டுதலை விட்டுவிட்டு தங்களுடைய மன இச்சைக்கு ஏற்ப யூதர்களின், கிறிஸ்தவர்களின், மஜூசிகளின் கலாச்சாரத்திற்குள் சென்று இந்த சமுதாயம் தன்னுடைய தனித்தன்மையை அழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயம் தன்னுடைய தனித்தன்மையை அழித்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய வேதத்தின் சட்டங்களிலிருந்து விலகிய காரணத்தால், தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதலிலிருந்து விலகிய காரணத்தால் இந்த சமுதாயத்திற்குள் குழப்பங்கள் அதிகமாகிவிட்டன, கோஷ்டிகள் அதிகமாகிவிட்டன, கருத்து வேற்றுமைகள் அதிகமாகிவிட்டன. இந்த சமுதாயம் இன்று இவர்களுக்கு மத்தியிலே இவர்கள் எதை தங்களுடைய வேதமாகவோ அல்லது தங்களுடைய சட்டமாகவோ எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால், அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் இந்த சமுதாயத்தை. இவர்களை இன்று வழி நடத்துவது இவர்களுடைய மன இச்சையை தவிர வேறொன்றும் இல்லை. இந்த சமுதாயத்தை தனி மனிதனையோ அல்லது சமுதாயத்தின் குழுக்களையோ, இந்த சமுதாயத்தின் குரூப்புகளையோ வழி நடத்தக்கூடியது மன இச்சையாக இருக்கிறது. அல்லாஹுவின் வேதமோ, தூதரின் வழிகாட்டுதல்களோ அதிலிருந்து நேர் வழியை பெற்று அதன் அடிப்படையிலே வாழ வேண்டும் என்ற உணர்வுள்ள தனி மனிதனையும் பார்க்க முடியவில்லை, குடும்பத்தையும் பார்க்க முடியவில்லை, சமுதாயத்தையும் பார்க்க முடியவில்லை. எப்படி இருக்கிறது நம்முடைய நிலையை பொறுத்தவரை? எது பிடிக்கிறதோ அது மார்க்கம், எது பிடிக்கவில்லையோ அது நிராகரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப மார்க்கம் அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஒரு ஆளின் அவருக்கு எது பிடிக்குமோ அவர் அதை மார்க்கமாக சொல்கிறார், அவருக்கு எது பிடிக்குமோ அதை அவர் மார்க்க சட்டமாக சொல்கிறார். ஒரு வியாபாரி அவருக்கு எது பிடிக்குமோ அதை அவர் மார்க்க சட்டமாக சொல்லுவார், பின்பற்றுவார். அவருக்கு எங்கே மார்க்கம் இடிக்குமோ, அந்த ஆலிமுக்கு எங்கே மார்க்கம் இடிக்குமோ அங்கே அந்த மார்க்கத்தை கண்டும் காணாமல் விட்டுவிட்டு சென்று விடுவார். ஒரு தொழிலாளி, ஒரு சமுதாய தலைவன், ஒரு தனி மனிதன் அல்லது குடும்பம் அல்லது சமுதாயத்தின் குழுக்கள், சமுதாயத்தின் பிரிவுகள், இயக்கங்கள் மார்க்கத்திலிருந்து எது தங்களுடைய மன இச்சைக்கு அல்லது தங்களுடைய ஆசைக்கு ஒத்து வருகிறதோ அதை எடுப்பார்கள். அதிலும் பலவிதமான திருத்தல்களை செய்து அல்லாஹ் இறக்கியதை, தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்ததை கொடுத்த அடிப்படையிலே அப்படியே எடுப்பார்களா என்றால் அதையும் அப்படியே எடுக்க மாட்டார்கள். அதில் பல திருத்தங்களை செய்வார்கள், வளைப்பார்கள், அதை தங்களுடைய கருத்திற்கு ஏற்ப எப்படியாவது பணிய வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் யூதர்களுடைய கலாச்சாரமாக இருந்தது, கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரமாக இருந்தது. ஒரு முஸ்லிமுடைய கலாச்சாரம், ஒரு முஸ்லிமுடைய இறை நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பாருங்கள், சூரா அன்னூர், إنما كان قول المؤمنين إذا دعوا إلى الله ورسوله أن يقولوا سمعنا وأطعنا. الله சொல்கிறார், என்னை நம்பிக்கை கொண்ட மூமின்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டுமா? என்னை நம்பிக்கை கொண்ட மூமின்களை, இறை நம்பிக்கையாளர்களை, உண்மையான இறை விசுவாசிகளை நீங்கள் அடையாளம் காண வேண்டுமா? மூமின்கள் யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்மை பொறுத்தவரை கொஞ்சம் தாடி இருக்க வேண்டும், கொஞ்சம் ஜுப்பா இருக்க வேண்டும், அல்லது ஏதாவது அல்லாஹ் ரசூலை பற்றி வாயிலே பேச வேண்டும். இது பொதுவாக நாம் ஒருவரை மூமின் என்று அடையாளம் காணுவதற்கு வைத்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த அடையாளங்களுக்கு மேலெல்லாம் ரப்புல் ஆலமீன் அடையாளங்களை வைத்திருக்கிறான்.
ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அடையாளம் வெளிரங்கமான செயல்களை வைத்து அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அடையாளம் உள்ளத்தின் எண்ணங்களின் அடிப்படையிலே, உள்ளங்களின் செயல்களின் அடிப்படையிலே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் பின்பற்றுகின்ற கொள்கையின் அடிப்படையிலே இருக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு சொல்லக்கூடிய அடையாளம். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே முனாஃபிக்குகள் தொழவில்லையா? இன்றைய மூமின்களை விட மிக அழகிய தொழுகை உள்ளவர்களாக அன்றைய முனாஃபிக்குகள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹுடைய காலத்தில் முனாஃபிக்குகள் இன்றைய காலத்தில் உள்ளவர்களுடைய, இன்றைய காலத்தில் தங்களை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கின்ற இந்த பெயர் தாங்கிகளின் தொழுகையை விட அவர்களது தொழுகை சிறந்ததாக இருந்தது. அவர்கள் காலை தொழுகையை தவறவிட மாட்டார்கள். சிரமமாக இருக்கும், இருந்தாலும் தொழுவார்கள். இன்று நம்மிலே எத்தனை பேருக்கு ஃபஜ்ருடைய ஜமாத் கிடைக்கிறது என்று யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். ஐஷாவுடைய ஜமாத் இப்படி எடுத்துக்கொண்டே செல்லுங்கள். அன்றைய முனாஃபிக்குகள் ஜகாத் கொடுத்தார்கள். இன்றைய முஸ்லிம்களிலே 95% மக்கள் தொழுவதும் இல்லை, ஜகாத்தும் கொடுப்பதில்லை. அன்றைய முனாஃபிக்குகள் மதீனாவிலே ஐந்தால தொழுகை ஜமாத்தோடு தொழுதார்கள், ஜகாத்து கொடுத்தார்கள். இன்றைய முஸ்லிம்கள் 95% மக்கள் தொழுகையே இல்லை என்றால் ஜமாத்துடைய தொழுகையை பற்றி என்ன சொல்வது? பிறகு ஜக்காத்தை பற்றி என்ன பேசுவது? அங்கே யோசித்து பார்த்தீர்களா? இந்த வெளிரங்கமான செயல்களை வைத்து நீங்கள் அடையாளம் காணுவீர்களா? அல்லது ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த அடையாளத்தை வைத்து அடையாளம் காணுவீர்களா? ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறார்? இன்னமா கான கவுலல் முஃமினீன். மூமின்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் தெரியுமா? மூமின்களுடைய சொல் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்போது, எந்த நேரத்தில்? இதா துஊ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும். அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கப்பட்டால், அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் அழைக்கப்பட்டால், வாருங்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்தின்படி நாம் நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலின்படி நாம் நம்முடைய சண்டை சச்சரவுகளை, பிணக்குகளை, மனக்கசப்புகளை, நம்முடைய வாக்குவாதங்களை, நம்முடைய எல்லா விதமான உறவுகளையும் அமைத்துக் கொள்வோம் என்று அழைக்கப்பட்டால், இதா துஊ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும். மூமின்கள் என்ன சொல்வார்கள்? சமிஅனா வ அதஅனா. நாங்கள் செவிதாழ்த்தி கேட்போம், நாங்கள் செவிதாழ்த்தி கேட்போம், அதற்கு கட்டுப்படுவோம். அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் மூமின்கள், இவர்கள் நம்பிக்கையாளர்கள். அல்லாஹு தஆலா பிறகு முனாஃபிக்குகளை பற்றி சொல்கிறான். முனாஃபிக்குகள் யார்? அவர்கள் செவிதாழ்த்துகிறோம் என்று சொல்வார்கள், ஆனால் மாறு செய்வார்கள். இன்றைய நம்முடைய முஸ்லிம்களின் நிலையைப் போல மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லுவார்கள், ஆனால் கட்டுப்பட மாட்டார்கள், ஆனால் ஏற்று பின்பற்ற மாட்டார்கள். எது பிடிக்குமோ அது மட்டும் இவர்களுக்கு மார்க்கம், எது பிடிக்காதோ அதை வாய்மூடி கூட இருக்க மாட்டார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் எது இவர்களுக்கு பிடிக்கவில்லையோ, சரி நமக்கு பிடிக்கவில்லை, முதலில் இஸ்லாமிய மார்க்கத்தில் எனக்கு ஒன்று பிடிக்கவில்லை என்று சொல்வது இறை நிராகரிப்பு, அதை புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய சட்டத்தில் எனக்கு இது பிடிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நான் இதை விரும்பவில்லை, இது எனக்கு பிடிக்காது என்று சொல்வது அல்லாஹ்வை நிராகரிப்பது. இப்படிப்பட்டவர்கள் மனதளவில் கூட தங்களுடைய வெறுப்பை வைத்திருக்கவில்லை. இன்று எந்த அளவு துணிந்து விட்டார்கள் என்றால், தங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை மார்க்கத்திலே, அதாவது இவர்களுடைய கலாச்சாரம் மாறிவிட்ட காரணத்தால், இவர்களது சூழ்நிலை மாறிவிட்ட காரணத்தால், இவர்கள் வளர்ந்த வாழ்கின்ற சூழ்நிலை மாறிய காரணத்தால், அந்நியர்களோடு அந்நியர்களாக இவர்கள் கலந்துவிட்ட காரணத்தால், அல்லாஹ்வுடைய தீனை இன்று மாற்றார்கள் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, முஸ்லிம்களே எதிர்த்து அழித்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தீனின் சட்டங்களை அழிப்பதற்கு இன்று வேறு யாரும் யகூதி நசராணி வர வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய முஸ்லிம்களே போதும் அன்பிற்குரியவர்களை, அல்லாஹ் பாதுகாப்பானா. இந்த நிலையை பற்றித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கண்ணியத்திற்குரிய வேதம் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லுகின்றான். இன்று காஃபிர்களின் கலாச்சாரத்திலே முஸ்லிம் சமுதாயமாகிய நாம் வாழுகின்றோம், முஸ்லிம் சமுதாயமாகிய நாம் காஃபிர்களின் கலாச்சாரத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம், முஸ்லிம் சமுதாயமாகிய நாம் காஃபிர்களின் கலாச்சாரத்தோடு ஒன்றி அதை சரிகாணக்கூடிய அளவிற்கு மாறிவிட்டோம், இஸ்லாமிய கலாச்சாரத்தை தவறு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைய முஸ்லிம் சமுதாயம் மாறியிருக்கிறது, இஸ்லாமிய கலாச்சாரத்தை வெறுக்கக்கூடிய அளவிற்கு, எதிர்க்கக்கூடிய அளவிற்கு, புறக்கணிக்கக்கூடிய அளவிற்கு, விமர்சனம் செய்யக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய சமுதாயம் மாறியிருக்கிறது. காஃபிர்களின் கலாச்சாரம் அவர்களுக்கு அலங்காரமாக இருக்கிறது. இவர்களது நிலை என்ன? இவர்களுக்கு பிடித்தது மார்க்கம், இவர்களுக்கு பிடிக்காதது மார்க்கம் இல்லை. இவர்களுக்கு பிடித்தபடி மார்க்கம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த ஆலிமிடத்தில் செல்வார்கள், அவர் சொன்னது மனதுக்கு பிடிக்கவில்லையா? தங்களுடைய மனதிற்கு பிடித்ததை ஒரு ஆலிம் சொல்லுகின்ற வரை மார்க்க தீர்ப்பு கேட்டு அலைந்து கொண்டே இருப்பார்கள். பார்க்கிறீர்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய சட்டத்தை கேட்கும் போது ஒருவர் ஹராம் என்று சொல்லிவிட்டால், ஹலாலாக அதை ஆக்காத வரை அவர்களுடைய ஃபத்வா கேட்கின்ற அந்த நிலை மாறவே மாறாது. என்ன செய்வார்கள்? முந்தைய ஆலிமிடத்திலே சென்று என்ன சொன்னார்களோ அதில் அப்படியே பல விஷயங்களை கட் பண்ணி விடுவார்கள். இன்னொரு ஆலிமின் வாயிலிருந்து ஹலால் என்று வார்த்தை வருகின்ற வரை அந்த சம்பவங்களை எப்படியெல்லாம் மறைக்க முடியுமோ, மாற்ற முடியுமோ, திருத்த முடியுமோ, அதிலே குழப்பத்தை உண்டாக்க முடியுமோ, ஏதாவது ஒன்றை சொல்லி அதிலிருந்து ஹலால் என்ற ஃபத்வா வருமா என்று கிடைக்கின்ற வரை ஓய்வது கிடையாது. சில நேரங்களில் இவங்களே ஆலிமுக்கு எடுத்து கொடுப்பாங்க. என்ன ஆலிம் சார், ஒன்றும் தப்பு இல்லை, இல்லை ஹராம் இல்லை, இல்லை ஹலால் தானே, அது எப்படி தப்பாகும் ஹலாலாகும் ஹராமாகும் அப்படின்னு கேட்டவுடனே இந்த ஆலிம்சா பாப்பாரு, எதுக்குப்பா பெரிய இடத்து வம்பு? ஆமாங்க, இருக்கலாம் தான், கொஞ்சம் பார்த்துக்கங்களேன், முடிஞ்சு போச்சு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நமது நிலையை பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரிய இந்த வேதம் அல் குர்ஆன் இதை ஒரு சாதாரணமான பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளவில்லை. இன்று இது ஒரு சாதாரணமான பிரச்சனையாக மாறியிருக்கிறது. நாம் நமது வெளிரங்கமான அமல்களை கொண்டு திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறோமே, ஆனால் உள்ளத்தின் நிலை இப்படி கல்லை விட கடினமாக மாறியிருக்கிறது. அல்லாஹ்வின் சட்டங்களை ஏற்றுக்கொள்வதிலே இது ஒரு சாதாரணமான நிலைமையா? இது ஒரு சாதாரணமான நிலைமையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை குஃபுர் என்று சொல்கிறான். சூரத்துல் பக்கராவுடைய 2வது அத்தியாயத்தின் 85வது வசனத்தை படித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா இப்படித்தான் தௌராத்தையும் இஞ்சியிலையும் பின்பற்றிய அந்த யூத கிறிஸ்தவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், வேதத்தில் சிலதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சிலதை நீங்கள் மறுத்து விடுகின்றீர்களா? அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வதக்ஃபுரூன பிபஅதின், வேதத்தில் சிலவற்றை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சிலவற்றை நீங்கள் நிராகரித்து விடுகின்றீர்களா? அடுத்த வசனங்களிலே வருகிறது எதை அவர்கள் ஏற்றார்கள், எதை அவர்கள் மறுத்தார்கள் என்று. இந்த வசனத்திலே அல்லாஹ் கேட்கிறான், வேதத்தில் சிலவற்றை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சிலவற்றை நீங்கள் மறுக்கின்றீர்களா? உங்களுக்கு தெரியுமா இப்படி செய்பவர்களுடைய முடிவு என்ன என்று? யார் இப்படி நடப்பார்களோ அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் கேவலத்தை தவிர, இழிவை தவிர வேறு என்ன கிடைக்கும்? வயோமல் கியாமா, மறுமை நாளிலோ அல்லாஹு தஆலா சாதாரணமாக சொல்லவில்லை, வேதனையில் தண்டனையில் மிக கடினமான தண்டனைக்கு அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள்.
அம்மா தஅமலூன்
நீங்கள் செய்வதை அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் என்று எண்ணிவிடாதீர்கள்.
கண்ணியத்திற்குரியவர்களே, கொஞ்சம் நமது சமுதாயத்தின் நிலையை நினைத்து பாருங்கள். எதனால் இன்று முஸ்லிம் சமுதாயம் கேவலப்பட்டுக் கொண்டிருக்கிறது? எதனால் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இழிவு? செல்வம் இல்லையா, படிப்பு இல்லையா, டிகிரிகள் இல்லையா, வசதி இல்லையா, என்ன இல்லை? இந்த சமுதாயம் தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறது. உலகத்தை வைத்து கண்ணியத்தை உலகத்தில் பெற்றுவிடலாம் என்று அல்லாஹுவின் விதியை இந்த சமுதாயம் மாற்ற நினைக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்தின் கண்ணியத்தை அல்லாஹுடைய தீனை முழுமையாக பின்பற்றுவதில் வைத்திருக்கிறான்.
எப்படி கேட்கிறான் அல்லாஹு தஆலா? இந்த வேதத்தில் சிலவற்றை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சிலவற்றை நீங்கள் மறுத்து விடுவீர்களா? இப்படி செய்பவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலேயே கேவலமும் இழிவும் உண்டு. இதை தவிர வேறு என்ன கிடைக்கும்?
பிறகு மறுமையில் தண்டனையிலேயே பயங்கரமான தண்டனை இவர்களுக்கு உண்டு.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த யூதர்களை பார்த்து மேலும் எப்படி எச்சரிக்கை செய்கிறான் பாருங்கள்.
இந்த எச்சரிக்கைகளை அல்லாஹு தஆலா ஏன் நம்முடைய வேதத்திலே, அல் குர்ஆனிலே, முஹம்மது நபியினுடைய உம்மத்துக்கு சொல்லி காட்டுகின்றான்? யோசித்து பார்த்தீர்களா?
அஃபகுல்லமா ஜாஅகும் ரசூலும் பிமா லா தஹ்வா அன்ஃபுஸுகும் இஸ்தக்பர்தும் ஃபஃபரீகன் கஸ்தப்தும் வஃபரீகன் தக்துலூன்.
இறை தூதர் ஒருவர் உங்களுடைய மனங்களுக்கு விருப்பமில்லாத ஒன்றை, உங்களுக்கு பிடிக்காத ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் நீங்கள் பெருமை அடிக்கிறீர்கள், அந்த இறை தூதர்களை பொய்ப்பிக்கின்றீர்கள், நீங்கள் பெருமை அடித்து மாறு செய்கிறீர்கள், சில இறை தூதர்களை கொல்லவும் செய்திருக்கிறீர்கள்.
இந்த எச்சரிக்கை யாரை பார்த்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான்? யூதர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்ததை நம்முடைய வேதத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே.
முஸ்லிம் சமுதாயமே, உனது நிலை இப்படி மாறிவிட வேண்டாம்.
ரஹ்மத்துடைய உம்மத்தாக, ரஹ்மத்துலில் ஆலமீனுடைய உம்மத்தாக அனுப்பப்பட்ட நீ யூத கிறிஸ்தவ கலாச்சாரங்களை பின்பற்றி அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகிவிடாதே, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகிவிடாதே. அல்லாஹுவை பொறுத்தவரை அவனுடைய நியதி ஒன்றுதான். கண்ணியத்திற்குரியவர்களே, சுன்னத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நியதி ஒன்றே ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய அந்த நியதியை உங்களில் யாராலும் மாற்ற முடியாது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிந்தால் வெற்றி கண்ணியம். அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறினால், தூதருடைய வழிமுறையை உதாசீனம் செய்தால் இழிவு நாசம். இதுதான் அல்லாஹ்வுடைய விதி. உலகத்தை படைத்த நாளிலிருந்து, இறை தூதர்களை அனுப்பிய நாளிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நியதியை பின்பற்றி வருகிறான். யாருக்கு கண்ணியம்? வலில்லாஹில் இஸ்ஸது வலிரசூலிஹி வலில் முஃமினீன். கண்ணியம் யாருக்கு? அல்லாஹ்விற்கு. கண்ணியம் யாருக்கு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு. கண்ணியம் யாருக்கு? அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு. வலில்லாஹில் இஸ்ஸது வலிரசூலிஹி வலில் முஃமினீன்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கென்று கொடுத்திருக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு முஸ்லிம் மாற்றிக்கொள்ளக் கூடாது, அதிலிருந்து அவன் வழி தவறக்கூடாது.
இன்றைய சமுதாயம் எத்தனை விஷயங்களை மாற்றியிருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வரும் பொழுது பல விஷயங்களை சென்ற ஜுமாக்களிலே கூறினோம். குறிப்பாக இந்த சமுதாயத்தின் சீர்கேடுகளை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, திருமண வாழ்க்கை, இந்த சமுதாயத்தின் திருமணம் நிக்காஹ் என்ற அந்த உறவு முறையை எடுத்துக் கொள்ளும் பொழுது, இந்த சமுதாயம் இன்று இது செய்யக்கூடிய நிக்காஹ், இந்த சமுதாயத்தின் திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள், அவர்களுடைய ஏனைய மனக்கசப்புகள், பிரச்சனைகள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டிய முறைப்படி இருக்கின்றதா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். திருமணம் என்ற பேச்சிலிருந்து, அது ஆரம்பமாக கூடிய இடத்திலிருந்து இந்த சமுதாயத்தின் வழிகேட்டை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் பாதுகாத்த சிலரை தவிர, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்திற்கு நமக்கு வழிகாட்டவில்லையா? அந்த கண்ணியத்திற்குரிய தோழர்கள் திருமணம் செய்து நமக்கு முன்மாதிரியாக திகழவில்லையா? இன்றைய சமுதாயத்தின் திருமணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தந்த திருமண அந்த வழிமுறைகளின் படிதான் இருக்கின்றதா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைய திருமணத்தின் சடங்குகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு ஆண் மகனுக்கு அல்லது ஒரு பெண் மகனுக்கு, ஒரு மகனுக்கு பெண் பேசுவதிலிருந்து, துணை பேசுவதிலிருந்து அங்கே சடங்குகளும் சம்பிரதாயங்களும் எப்படி ஆரம்பமாகின்றன? யூதர்களைப் போன்று கிறிஸ்தவர்களைப் போன்று மோதிரங்கள் அணிவிக்கப்படுகின்றன. நிச்சயதார்த்தங்கள், மங்கனி என்று சொல்வார்கள், பரிசம் என்று சொல்வார்கள், சீனி போடுதல் என்று சொல்வார்கள். சீனியும் போட வேண்டாம், பரிசமும் செய்ய வேண்டாம், அந்த அந்த குடும்பத்திலே மண்ணை அள்ளித்தான் கொட்ட வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பானா. என்ன நடைமுறை, என்ன நடக்கிறது அங்கே? எப்படி காலம் இந்த, அதாவது இந்த மக்கள் அநியாயத்திலே வரம்பு மீறி கொண்டிருக்கிறார்கள் என்றால், முன்பு ஒரு காலத்திலே இந்த பெண் பேசுவது, மாப்பிள்ளை பேசுவது என்றால் ஏதோ ஒரு 10 பேர் போவாங்க ஒரு வீட்டுக்கு, பேசுவாங்க, பிடிச்சிருந்தா சரின்னு சொல்லிட்டு வருவாங்க. திருமணத்துக்கு ஒரு தேதியை அடுத்து அவங்க நிர்ணயிப்பாங்க, திருமணம் நடக்கும். இன்று எப்படி நடக்கிறது? அந்த பெண் பேசுகின்ற அந்த நிகழ்ச்சியே, அதாவது பெண் பேசுவதற்குரிய, பெண் பேசியதற்கு பிறகு அதை முடிவு செய்வது, அதாவது முடிவு செய்ததை வெளிப்படுத்துவது, பகிரங்கப்படுத்துவது, அந்த செலவே அதற்கு செய்யப்படக்கூடிய செலவுகளை வைத்து பல திருமணங்களை செய்து விடலாம். என்னங்க இங்க என்ன கல்யாணமா நடக்குதுன்னு கேட்டா, இல்லங்க கல்யாணம் நடக்கலங்க, நிச்சயதார்த்தம் நடக்குது. காஃபிர்களின் கொள்கை, காஃபிர்களின் கலாச்சாரம். சரி, அடுத்தபடி என்ன இங்கு சென்றார்கள்? இந்த நிச்சயதார்த்தத்திலே என்னென்ன அநியாயங்கள், என்னென்ன அசிங்கங்கள், ஆபாசங்கள், அத்துமீறல்கள் நடக்கின்றன என்பதை என்னை விட நீங்கள் அதிகம் அறிந்தவர்கள். அடுத்து நிச்சயதார்த்தம் நடந்து விட்டால் என்ன? திருமணமா நடந்து விட்டது, நிக்காக நடந்து விட்டது. நிச்சயதார்த்தம் நடந்தவுடனேயே பெண்ணுடைய தொலைபேசி எண் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? கணவனுக்கு கொடுக்க, மணமகனுக்கு கொடுக்கப்படுகிறது. மணமகனுடைய தொலைபேசி எண் மணமகளுக்கு கொடுக்கப்படுகிறது. இருவரும் பிறகு இன்றைய கலாச்சார சீரழிவிலே என்னென்ன நடக்கிறதோ அதையெல்லாம் தொடர ஆரம்பித்து விடுவார்கள். இன்னும் சில குடும்பங்களில் அல்லது பல குடும்பங்களில், சில ஊர்களில் அல்லது பல நகரங்களிலே நிலைமை எந்த அளவு மோசமாகிவிட்டதென்றால், திருமணம் நிச்சயித்த பெண்ணோடு, திருமணம் நிச்சயித்த ஆணோடு, ஒரு ஆண் பெண்ணோடு, பெண் ஆணோடு தனிமையிலே பல நாட்கள் சுத்தி திரியக்கூடிய பழக்கமாக, கலாச்சாரமாக மாறியிருக்கிறதா இல்லையா யோசித்து பாருங்கள். சமுதாயத்திலே அக்கறை கொண்ட பலர் பல இடங்களிலே முஸ்லிம் ஜோடிகள் சுத்தி திரிவதை பார்த்து நிறுத்தி அங்கே கேள்வி கேட்டால், எங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் பேசியாச்சு, அதனாலதான் வந்தோம். எப்போது பேசினார்கள்? 6 மாசத்துக்கு முன்னாடி. எப்ப கல்யாணம்? இன்னும் 6 மாசம் கழிச்சு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இதில் எவ்வளவு ஆபத்துகளும், எவ்வளவு அநியாயங்களும், ஏன் விபச்சாரங்களும் நடந்து அரங்கேறி விடுகின்றன. எத்தனையோ பல சூழ்நிலைகளிலே நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நடக்காமல் இருந்து விடுகின்றன. பேசப்பட்டது பேசப்பட்டதாக இருந்து விடுகிறது, முறிந்து விடுகிறது. அதற்கு பின்னால் அங்கே உள்ள நிலையை நினைத்து பாருங்கள். சரி, முறியவே இல்லை என்றாலும் சரி, இவர்கள் செய்வது இஸ்லாமிய கலாச்சாரமா? ஒரு ஆண், ஒரு தகப்பன் தன்னுடைய மகன், ஒரு தகப்பன் தன்னுடைய மகன் அந்நிய ஆணிடத்திலே, தனது மகன் அந்நிய பெண்ணிடத்திலே பேசுவதை சகித்துக் கொள்கிறான் என்றால், அதை ஏற்றுக்கொள்கிறான் என்றால், அந்த பெண்ணோடு தனிமையில் இருப்பதை, தனிமையில் சந்திப்பதை, தனிமையில் செல்வதை அவன் அங்கீகரிக்கிறான் என்றால் அவனை விட இந்த சமுதாயத்திலே கேடுகட்ட வழிகளில் யார் இருக்க முடியும்? ஒரு செல்வந்தரை, ஒரு முக்கியமான ஒருவரை சந்திப்பதற்காக காலை நேரத்திலே சென்றால் அங்கே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அரைகுறை ஆடையோடு ஒரு நடுத்தர வயதுடைய, ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய வயதுடைய ஒரு பெண் கேட்டு வாசலிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஏதோ தெரியல போல இருக்கு, புதுசா ஊருக்கு வந்த பொண்ணு போல இருக்கு, வழி தெரியாம திகைச்சுக்கிட்டு இருக்கு போல இருக்கு என்று சொல்லி கேட்டுக்கு வெளியிலே சென்று, யாருமா நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னா, இல்ல உள்ளார போகணும். உள்ளார போகணுமா, எதுக்கு? அப்பதான் பேசிக்கொண்டிருந்த அந்த செல்வந்தர் சொல்கிறார், இல்ல என் பையனோட படிக்கிற பொண்ணு, நீங்க இருக்கிறீங்கன்னு உள்ளார போறதுக்கு வெக்கப்பட்டு நிக்குது. அதற்கு பிறகு அவர் சொல்கிறார், நீ போமா என்று. அந்த பெண் நேராக வீட்டுக்குள் செல்கிறாள். அந்த பையன் படுக்க அறையிலே படுத்துக் கொண்டிருக்கிறான். அங்கே செல்கிறாள். பிறகு கதவு தாழ்பால் போடப்படுகிறது. அங்கே பேசிக் கொண்டிருக்கின்ற வரை அந்த இருவரும் தனிமையிலே இருக்கிறார்கள். அதற்கு பிறகு எப்போது வெளியேறினாலும் அந்த பெண், என்னங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா? இல்லங்க. என்னங்க, படிக்கிறவங்க ரெண்டு பேரும் ஒரு கிளாஸ்ல படிக்கிறாங்க, அப்பப்ப வந்து படிக்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த சமுதாயத்தின் வெட்கமும் மானமும் சீரழிந்ததற்கு அல்லாஹ்வுடைய சாபம் தாரை தாரையாக இறங்கக்கூடிய மழையாக இறங்குவதற்கு இதை விட வேறு என்ன காரணத்தை நீங்கள் தேடப்போகிறீர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளவு கேடுகட்ட ஒரு நிலை. ஒரு தகப்பன் தனது வீட்டுக்குள் ஜினா நடப்பதை அங்கீகரிக்கிறான். இன்னும் பல இடங்களிலே தனது மகள் அந்நிய ஆணோடு படிக்கின்றேன் என்ற பெயரில் தனிமையில் சந்திப்பதை, தனிமையில் செல்வதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு தகப்பனுடைய நிலை மாறியிருக்கிறது என்றால், இவனைத்தானே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொன்னையன் என்று, தையூத் என்று சொன்னார்கள். இவர்களுக்கு என்ன பெயர் வைத்தார்கள்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தையூத், பொன்னையன் என்று சொன்னார்கள். யார் இவன்? அல்லதி யுக்கிரு ஃபி அஹ்லிஹில் ஹுவத், தன்னுடைய குடும்பத்தார்கள், மனைவியோ அல்லது தாயோ சகோதரியோ மகளோ அந்நிய ஆண்களோடு பழகுவதை அங்கீகரிக்க கூடியவன், இவனை அல்லாஹ் பார்க்க மாட்டான், இவன் பக்கம் அல்லாஹ் திரும்ப மாட்டான், அல்லாஹ் இவனிடம் பேச மாட்டான், இவனை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான், நரகத்தின் கொடிய வேதனை இவனுக்கு உண்டு என்று அல்லாஹ்வுடைய சட்டத்தை சிறுபிள்ளையில் இருந்தே ஊட்டி அல்லாஹ்வின் அச்சத்தின்படி வாழ வைக்காத அந்த குடும்ப தலைவன் கையாலாகாதவனாக மாறியிருப்பதை பார்க்கிறோம். பிள்ளைகள் எல்லாம் தலைக்கு மேல வளர்ந்து போச்சு, இனி நாம் என்ன சொல்? என்னங்க உங்க பையன் இப்படி இருக்கிறானே, என்னங்க உங்க மகளுடைய புர்கா ஹிஜாப் அது செல்வது இப்படி இருக்கிறது? கடை தெருவிலே நீங்கள் மாலை நேரத்திற்கு பிறகு நம்முடைய பெண் பிள்ளைகள் செல்லுகின்ற அந்த கலாச்சாரத்தை என்றைக்காவது பார்த்திருக்கிறீர்களா? அவர்கள் அப்படி செல்லுகின்ற நேரத்திலே ஒரு முஸ்லிமாக அந்த இடத்திலே அடையாளம் காண்பித்துக் கொண்டு தொப்பியோடோ தாடியோடோ அல்லது நீல ஜுப்பாவின் அங்கியோடோ முஸ்லிமாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு அந்த இடத்திலே நாம் செல்வதற்கே கேவலமாக இருக்கிறது. ஏன் இவள் புர்கா அணிந்து செல்கிறாள், இவள் ஏன் இந்த கருப்பு நிற புர்காவோடு செல்கிறாள், இதை அவிழ்த்து விட்டு சென்றிருக்கலாமே என்று கை சேதப்படக்கூடிய அளவுக்கு, கண் கலங்கக்கூடிய அளவுக்கு, மனம் வேதனைப்படக்கூடிய அளவுக்கு அந்த பெண்ணுடைய நடை, உடை, பாவனை, அவளுடைய அலங்காரம், தலைமுடி வெளியிலே தெரியும்படி, முகத்தின் அலங்காரங்கள், கழுத்திலிருந்து பிறகு இறுக்கமான ஹிஜாபுகள், அலங்காரமான ஹிஜாபுகள், அணிந்திருக்கின்ற ஆடைகளை விட ஹிஜாப் அட்ராக்ஷனாக கவரக்கூடியதாக ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையெல்லாம் ஒரு தகப்பன் ஏற்றுக்கொள்கிறான் என்றால் இந்த தகப்பனை விட கேடுகட்டவன் யாரும் இருக்க முடியாது. பெண்களை சொல்லி குற்றமில்லை கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த பெண்களை நிர்வகிக்கக்கூடிய ஆண்கள் குற்றவாளிகள். உன்னால் உன்னுடைய மகளை திருத்த முடியவில்லை என்றால் நீ எதற்கு கல்யாணம் செய்தாய்? உன்னால் உன்னுடைய மனைவியை நிர்வகிக்க முடியவில்லை என்றால் உனக்கு எதற்கு திருமணம்? அல்லாஹ்வுடைய ஹலாலான திருமணத்தை நீ உன்னுடைய இச்சைக்காக செய்து உன்னுடைய மனைவியை ஹராமிலே தள்ளி கொண்டிருக்கிறாயே. பிள்ளைகளை பெற்று அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய பாவிகளாக வளர்க்கின்றாயே. இதற்கா அல்லாஹ் உனக்கு பிள்ளைகளை கொடுத்தான்? யோசித்து பாருங்கள் சமுதாயத்தினுடைய நிலை. இந்த தெருக்களிலே செல்லுகிறார்களே இந்த பெண்கள், இவர்களெல்லாம் யார்? எங்கேயோ வேற ஊர்ல இருந்து வந்தவங்களா? வேறு கிரகத்திலிருந்து வந்தவர்களா? நம்மில் சிலருடைய சகோதரிகள் தானே, நம்மில் சிலருடைய தாய்மார்களாக இருக்கலாம் அல்லவா, நம்மில் சிலருடைய சிறிய பெரிய தாய்களாக இருக்கலாம் அல்லவா, நம்மில் சிலருடைய மாமிகளாக இருக்கலாம் அல்லவா? ஏன் கண்ணியத்திற்குரியவர்களே ஆண்களாகிய நமக்கு ரோஷம் வரவில்லையா? தன்னுடைய குடும்பத்தில் ஒரு பெண் இப்படி சீரழிவதை பார்க்கும் போது காஃபிர்களை போன்று மாறி இருக்கிறார். சமீபத்தில் ஒரு இடத்திற்கு சென்றோம். இந்துக்களுக்கு வந்த ஒரு பண்டிகை. அந்த பண்டிகைக்கு இந்துக்கள் எல்லாம் வெளியே காலையிலே கோலம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காலையில் அல்ல, இரவு நேரத்தில். நாங்கள் செல்லும் போது 10:30 இருக்கும். கோலம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்தால் அங்கே அந்த இந்து பெண்களுக்கு இடையே, இந்து பெண்கள் என்று சொன்னால் ஹிஜாப் இல்லாமல் வெளியில் இருப்பதால் இந்து பெண்கள் என்று சொல்கிறோம். அதில் எத்தனை முஸ்லிம் பெண்கள் இருந்தார்களோ அல்லாஹூ ஆலம். அதிலே ஒரு பெண், வாலிபமான ஒரு பெண், பருதா அணிந்து கொண்டு கோலம் போட்டுக் கொண்டிருக்கிறார். காரிலே சென்று நாங்கள் காரை நிறுத்திவிட்டோம். அதற்கு மேல் அதை தாண்டி செல்வதற்கு, அந்த தீமையை பார்த்துவிட்டு கண்டிக்காமல் செல்வதற்கு எங்களுக்கு மனம் வரவில்லை. என்ன செய்வது, யார் இறங்கி சொல்வது என்று திகைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த பெண் பார்த்தால் என்ன, சில நிமிடங்களாக கார் நின்றிருக்கிறது, வெளிச்சம் அடிக்கிறது என்று காரிலே பார்க்கிறார். அங்க பார்த்தா தொப்பியோட தாடியோட சில பேர் உட்கார்ந்திருக்கிறான். அந்த பெண் எப்படி சுதாரிக்கிறாள் பாருங்கள். உடனே அதே நிலையில் அப்படியே தனது அந்த வேலையை விட்டுவிட்டு வீட்டுக்குள் ஓடுகிறார். சரி, வெக்கம் வந்துருச்சு போல இருக்கு, பயந்துட்டாங்க போல இருக்கு, அல்லாஹ்வுடைய அச்சம் வந்துருச்சு, போயிட்டாங்க என்று காரை நாங்க கொஞ்சம் நகர்த்தணும். பார்த்தால் கண்ணியத்திற்குரியவர்களே அந்த வீட்டின் அந்த கார் பார்க்குடைய அந்த இடத்தில் நின்று கொண்டு அவசர அவசரமாக தன்னுடைய புர்காவை கழட்டி வீசுகிறார். கொஞ்சம் தாண்டிய நாங்கள் அப்படியே நின்று விடுகிறோம். புர்காவை கழட்டி வீசிவிட்டு காஃபிர்களை போன்று தன்னுடைய சேலையை இருக்க கட்டிக்கொண்டு மீண்டும் வந்து கோலம் போட்டுக் கொண்டிருக்கிறார். முஸ்லிம் தெருவிலே நடக்கக்கூடிய கேவலம். எத்தனை முஸ்லிம் தெருக்களிலே, முஸ்லிம்களுடைய மொஹல்லாக்களிலே இஸ்லாமிய பெண்கள் அந்நிய ஆண்களோடு படிக்க செல்வதோ வேலைக்கு செல்வதோ அல்லது சுத்த செல்வதோ நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியிலே ஒரு முஸ்லிமான பெண் ஒரு காஃபிரோடு ஓடிவிட்டால் என்று சொல்லும் போது மட்டும் இந்த சமுதாயத்தின் ஆண்களுக்கு ரோஷம் வருகிறது. அவர்களை வளர்க்கும் போது ஏன் உங்களுக்கு ரோஷம் வரவில்லை? அந்த தப்பை அவர்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த ரோஷம் எங்கே சென்றது? இதான் கண்ணியத்திற்குரியவர்களே அந்நியருடைய கலாச்சாரத்திலே உருகிவிட்ட காரணத்தால், ஊறிவிட்ட காரணத்தால், மாறிவிட்ட காரணத்தால் ஏற்படுகின்ற அவலம் கேவலம். இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன, அடுத்தடுத்து ஜும்மாக்களிலே பார்ப்போமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சமுதாயத்தை சீர்திருத்தம் செய்வானாக. நம்முடைய வாலிபர்களுக்கும் நம்முடைய வாலிப பெண்களுக்கும் இறை எச்சத்தையும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஈமானையும் தந்தருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லகும் ஃபஸ்தக்ஃபிரூ இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.